நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் டீன்.
வணக்கம்.
தைராய்டிசம் என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை வந்து இரண்டு முக்கிய பிரிவுகளாக சொல்லப்படுவதுண்டு. அது நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுவதும் உண்டு. இன்றைய தினம் நாங்கள் அந்த இரண்டு பிரச்சனைகளில் ஒன்றை பற்றி முக்கியமாக பார்ப்போம். குறிப்பாக இந்த ஹைப்போ தைராய்டிசம், அதை பற்றி பார்க்கலாம். முதலில் ஹைப்போ தைராய்டிசம் என்றால் என்ன என்று விளக்குங்கள்.
ஹைப்போ தைராய்டிசம் என்பது நமது கழுத்தில் உள்ள தைராய்டு என்கின்ற ஒரு சுரப்பியின் சுரப்புக்கள் குறைவதால் ஏற்படுகின்ற ஒரு நோய். இதை பற்றி விளங்குவதற்கு முன்னர் நாம் ஒரு சீர்திடநிலை என்றால் என்ன என்று விளங்க வேண்டும். அதாவது உடல் வெப்பநிலை, சுகர் லெவல், பிளட் கேஸஸ், எனர்ஜி லெவல், குருதியில் உள்ள ஆக்சிஜன் லெவல், சாதாரணமான சகல மூலக்கூறுகள், இந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு ஒரு சாதாரண நிலையிலேயே வைத்து கொண்டிருப்பது. இது இரண்டு வகையான மெக்கானிசம்ஸ்னால் உடல்நிலை நடத்தப்படுகின்றது. முதலாவது ஃப்ளைட்டோ ஃபைட் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது சண்டையிடு அல்லது சமாதானமாக போ. இப்போது உங்களுடைய சுகர் லெவல் குறைந்தது என்று சொன்னால், சண்டையிடுவது என்று சொன்னால், இன்சுலின் சுரந்து அந்த சுகர் லெவலை குறைக்க முற்படும். அந்த இன்சுலினால் அதை குறைக்க முடியாத பட்சத்திலே அது சமாதானமாகி போய்விட்டது என்று சொன்னால், தன்னால் முடியாது என்ற நிலைக்கு போய்விட்டது என்றால், நீங்கள் டயபெட்டிக் நோயாளியாகி போய்விடுவீர்கள். இந்த வகையில்தான் ஹோமோன்கள் ஃபைட்டோஃப்ளாக் ரியாக்ஷன் ஒன்றை கொடுக்கும். அப்படி இல்லாவிட்டால் இரண்டாவது இன்னும் ஒன்று மெட்டபாலிசம் என்று சொல்வார்கள். அனுசேஃப முறை, உடைப்பது, உருவாக்குவது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நமது உடம்பிலே சுகருடைய லெவல் அதிகரிக்கின்ற பொழுது இன்சுலின் சுரந்து அந்த சுகரை ஈரலிலே கொண்டு சென்று சேமிக்கும். சேமித்து நம்முடைய சுகருடைய லெவலை ஒரு மட்டத்திலே வைத்துக்கொள்ளும். அதே மாதிரி நம்முடைய சுகர் லெவல் குறைந்தால் குளுக்ககோன் என்கின்ற இன்னொரு ஹோமோன் வந்து ஈரலிலே இருக்கின்ற நமது சுகரை எடுத்து இரத்தத்துக்கு கொடுக்கும். இதுதான் அந்த மெட்டபாலிஸ் மெக்கானிசம். அப்படி ஹோமோன்கள் இரண்டு வகையாக பிரிந்து போராடி உடம்பிலே உள்ள அந்த சம ஒரு சீர்திடநிலையை பேணுகின்றன. இந்த வகையிலே இந்த ஒரு சீர்திடநிலையை பேணுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மூளை. இந்த மூளையிலே நமது எல்லா விதமான உடம்பிலே உள்ள ஒரு சீர்திடநிலையையும் அளவிடுகின்ற ஒரு பொருள் ஒன்று, அதற்கு பேர் ஹைப்போதலமஸ். அந்த ஹைப்போதலமஸ் அது எல்லாவற்றையும் சென்ஸ் பண்ணி எது வேண்டும், எது கூட வேண்டும், குறைய வேண்டும் என்று மூளையிலே உள்ள கஃபச்சுரப்பிக்கு செய்தி அனுப்பும். கஃபச்சுரப்பி தான் தலைமை சுரப்பி. அந்த தலைமை சுரப்பி தனது சுரப்புகளை மற்ற சுரப்பிகளுக்கு அனுப்பும். தைராய்டு, அட்ரீனல் என்று நிறைய சுரப்பிகள் உண்டு. அவற்றுக்கு அந்த மெசேஜை அனுப்பும். அந்த மெசேஜ் மூலமாக தைராய்டுக்கு கிடைக்கின்ற மெசேஜை வைத்து தைராய்டு தன்னுடைய சுரப்பியை சுரக்கும். தைராய்டு சுரப்பி ஒரு ஃப்ளைட் ரியாக்ஷன், அதாவது உடலுடைய செய்கையை அதிகரிக்கின்றது. மெட்டபாலிசம் வகையிலே சொல்லப்போனால் உடம்பில் உள்ள சேமித்து வைத்திருக்கின்ற பொருட்களை உடைத்து மனிதனை இயக்குவது. அந்த ஹைப்போ தைராய்டிசம் என்கிறது இந்த ஹோமோனுடைய லெவல் குறைகின்ற காரணத்தினால் அதற்கு ஒப்போசிட்டாக நடக்கும். ஃபைட்டை விட்டுவிட்டு ஃப்ளைட் ரியாக்ஷனாக மாறும். அப்படி என்றால் சமாதானமாக போய் எந்த ஆக்ஷனும் செய்யாமல் உடம்பு இருந்துவிடும். மெட்டபாலிசம் ரீதியிலே பார்க்கின்ற பொழுது உடம்பிலே உள்ள சேர்த்து வைத்துள்ள சக்தியை உடைப்பதை விட்டுவிட்டு சக்தியை மீண்டும் மீண்டும் நிறைய சேமிக்க ஆரம்பிக்கும். இப்படியான நிலை ஏற்படுவதுதான் ஹைப்போ தைராய்டிசம் என்பது.
சரி, தெளிவான நீண்ட ஒரு விளக்கத்தை வழங்கினீர்கள் டாக்டர். இப்போ இந்த ஹைப்போ தைராய்டிசம் எதனால் ஏற்படுகிறது என்று சொல்லுங்கள். எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தோம், எதனால் ஏற்படுகிறது?
தைராய்டு கிளாண்டை கட்டுப்படுத்துகின்றது கஃபச்சுரப்பி என்று சொன்னேன். அதாவது கஃபச்சுரப்பி தான் ஹோமோனை தைராய்டு கிளாண்ட் எவ்வளவு சுரக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. தைராய்டு கிளாண்டிலே ஏற்படுகின்ற வருத்தங்களின் காரணமாக ஏற்படுகின்ற தைராய்டு நோய்களை பிரைமரி ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுவோம். அதாவது தைராய்டு கிளாண்ட் சிலருக்கு பாதியாக உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சிலருடைய உடம்பிலே தோன்றாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில தன்னுடைய உடம்பே தன்னுடைய கலங்களை கொள்கின்ற ஒரு வியாதி என்று சொல்வார்கள். அப்படி ஓட்டோ இம்யூன் வியாதியின் மூலம் ஏற்படலாம். சிலருக்கு அவர்கள் பாவிக்கின்ற மருந்துகள் அயோடின் டெஃபிஷியன்சியை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த தைராய்டு என்கின்ற ஹோமோன், தைராக்சின் என்கின்ற புரோட்டீனும் அயடினும் சேர்ந்து உருவாக்கப்படுகிறது. இந்த அயடின் வந்து கடல் நீரிலே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மூலப்பொருள். வளர்முக நாடுகளிலே அநேகமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற ஹைப்போ தைராய்டிசம் அயடின் குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகின்றது. வளர்ந்த நாடுகளிலே அயடின் குறைபாடு குறைவு. ஏனென்றால் இங்கு விற்கப்படுகின்ற சகல உப்புகளிலும் அயடின் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு அயடின் குறைபாட்டினால் ஏற்படுகின்ற ஹைப்போதைராய்டிசம் மிகவும் குறைவு. இங்கு ஓட்டோ இம்யூனோ ஹைப்போதைராய்டிசம், அதாவது தன்னுடைய ஓன் கலங்களை அழிக்கின்ற ஒரு வியாதியாக அந்த ஓட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கின்றது, அதனாலேயே இங்கு அதிகமான ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுகின்றது. அல்லது பிரைமரி ஹைப்போதைராய்டிசம், சென்ட்ரல் ஹைப்போதைராய்டிசம் என்று சொன்னால் கபச்சுரப்பி தான் இந்த தைராய்டு, அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் தான் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுகிறது. பிட்யூட்டரி கிளாண்டிலே ஏற்படுகின்ற எந்த வியாதியும் தைராய்டு சுரப்பியை குறைக்கும். அதே சொல்லப்போனால் கபச்சுரப்பியில் ஏற்படுகின்ற பிட்யூட்டரி கேன்சர்ஸ், கபச்சுரப்பி சிறியதாக இருத்தல், மூளையை சுற்றி வர இருக்கின்ற அமைப்புகளிலே ஏற்படுகின்ற நோயும் இந்த தைராய்டு கிளாண்டை பாதிக்கும். அதை நாங்கள் சென்ட்ரல் ஹைப்போதைராய்டிசம் என்று அழைப்போம். அடுத்தது, உடம்பு சில நேரங்களில் கூடியளவு எனர்ஜியை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்கள், ஒன்று ப்ரெக்னன்சி, அதாவது பியூபர்ட்டி, ஸ்பர்ட் க்ரோத் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் உடம்புக்கு கூடியளவு தைராய்டு ஹோமோன் தேவைப்படும். அந்த நேரத்திலே தைராய்டு ஹோமோன் அதிகளவு சுரக்காவிட்டால் ஹைராய்டு ஹோமோனுடைய லெவல் குறைவாக காணப்படும். ஆனால் அதை நாங்கள் மருத்துவ ரீதியாக ட்ரீட் பண்ண தேவையில்லை, அதை தானாகவே அந்த இயல்பு மாறிவிடும்.
சரி டாக்டர், அடுத்ததாக இப்போ எனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்துவிட்டது என்றால் எப்படி, என்னென்ன அறிகுறிகளை வைத்து நான் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
ஹைப்போதைராய்டிசம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கபச்சுரப்பியினால் அது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. கபச்சுரப்பியினால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டாலும் சில சில ஹோமோன்கள் சில இடங்களில் மாத்திரமே ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போது இன்சுலினை எடுத்துக்கொண்டால் அது சுகரை மட்டுமே கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் தைராய்டு ஹோமோன் எல்லா உறுப்புகளிலும் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே ஒரு ஹைப்போதைராய்டிசம் வந்தவருக்கு நாம் ஒவ்வொரு உடல் ரீதியாகவும் அவருக்குரிய அறிகுறிகளை கண்டுபிடிக்க முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் நரம்பு தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் ஸ்லீப்பினஸ், எந்த நேரமும் தூக்கம் வருவது, லேசினஸ், எந்த நேரமும் ஒரு இயலாமை குணம். அடுத்தது வந்து அவர்கள் உடல் பருமனாக ஆரம்பிக்கும், கழுத்திலே சில நேரம் அவர்களுக்கு கட்டி தோன்றலாம். அவர்களது இதயத்தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் அதாவது பல்ஸ் வந்து ஸ்லோவாக தொடங்கும், தாள் குருதி அமுக்கம் ஏற்படும். அதே மாதிரி நம்ம உணவு கால்வாய் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவ்வளோ தூரம் சமிக்காது, பசிக்காது, அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஸ்கின் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தோல் வந்து அவ்வளோ தூரம் வியர்வியை சுரக்காது, அதனால் அவர்களுக்கு ட்ரை ஸ்கின் ஏற்படும். அதே போல் சில மெட்டாபாலிக் சிம்டம் என்று சொல்வார்கள், அதாவது சுகர் லெவல் சில நேரங்களில் அதிகரிக்கலாம். எப்பொழுதும் ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய பீரியட் மிகவும் ஹெவியாக இருக்கும், அல்லது வெரி ஃப்ரீக்வென்ட், அடிக்கடி அவர்களுக்கு மாதவிடாய் தோன்றும். இவைகள் சாதாரணமாக ஏற்படக்கூடிய குறிகள்.
சரி டாக்டர், எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சை தான் அடுத்த கட்டம். சரி, இதற்கு எப்படியான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
ஹைப்போதைராய்டிசம் வந்தவுடன் நீங்கள் டாக்டர்களை சொன்னவுடன் அவர்கள் சில இரத்த பரிசோதனைகளை நடத்துவார்கள். அதிலே தைராய்டு ஹோமோனுடைய லெவல் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட் வேறுபடும். அநேகமாக ட்ரீட்மெண்ட் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான், அதாவது இந்த ஹோமோன் லெவல் குறைவாக இருக்கின்றதன் காரணமாக தைராக்சின் என்கிற ஹோமோனை கொடுத்து உங்களது லெவலை அந்த மட்டத்துக்கு கொண்டு வருவது, அதாவது ஒரு சீர்திட நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துவது தான் டாக்டர்களுடைய வேலையாக இருக்கும். இந்த தைராய்டு ஹோமோனினால் ஏற்படுகின்ற ஹைப்போதைராய்டிசம் அதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் லாங், அதாவது ஒருவருக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்தால் இவன் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட வரலாம், இடையில் வாரவர்களுக்கும் ஹைப்போதைராய்டிசம் வரலாம். எப்படி வந்தாலும் சரி ஹைப்போதைராய்டிசத்தை ட்ரீட் பண்ணுவதற்கு நாங்கள் தைராக்சினை தான் யூஸ் பண்ண வேண்டும். உங்களுடைய தைராக்சின் லெவலுடைய அளவை பொறுத்து உங்களுடைய டாக்டர் அதை தீர்மானிப்பார், இத்தனை மில்லிகிராம் உங்களுக்கு கொடுப்பது என்று. தைராக்சின் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்த பின்னர் முதலாவது மாதத்தில் மீண்டும் உங்களது இரத்தத்தை பரிசோதனை செய்து உங்களது லெவல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள். முதல் 2-3 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று நீங்கள் பார்த்து உங்களது தைராக்சின் லெவலை ஒரு நியமத்துக்கு கொண்டு வருவது. அந்த கொண்டு வந்ததன் பின்னர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதை செய்வார்கள். பிறகு அடுத்த 2 வருடங்களுக்கு ஒரு மட்டத்துக்கு வந்தால் அதன் பின்னர் ஒவ்வொரு வருடமும் அல்லது 2 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த ஹோமோனை செய்து உங்களது மருந்தின் அளவை கூட்டுவதா குறைப்பதா என்று தீர்மானித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சில நேரங்களில் ஹைப்போதைராய்டிசம் மிகவும் அதிகமாக வந்தால் அதுக்கு வேறொரு மருத்துவம் உண்டு, மற்றபடி தைராக்சினை கொடுப்பதன் மூலம் உங்களது வருத்தத்தை குணப்படுத்திக் கொள்ளலாம்.
சரி, இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால் இந்த தைராக்சின் மாத்திரை எடுத்தால் அது வாழ்க்கை முழுவதும் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா?
வாழ்க்கை முழுவதும் எடுக்க வேண்டும்.
இதை தவிர்ப்பதற்கு அல்லது எங்களுக்கு இந்த சுரப்பி குறைவாக சுரப்பதை தடுப்பதற்கு இயற்கையான வழி வகைகள் ஏதாவது இருக்கின்றனவா?
இப்போது இந்த நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது பிறக்கும்போது தைராய்டு குறைவாக பிறந்த பிள்ளைகளை நாங்கள் எந்த வகையிலையும் தடுக்க முடியாது. அடுத்தது வருகிறது முக்கியமானது அயோடின் டெஃபிஷியன்சி. அயோடின் டெஃபிஷியன்சியை தவிர்க்க முடியும். ஏனென்றால் அது நம் வளர்ந்த நாடுகளிலே உள்ளவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே அல்ல. ஏனென்றால் இங்கிருக்கின்ற சகல உணவுப் பொருட்களும் அயோடினை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வளர்முக நாடுகளிலே உள்ள மக்கள் குறைந்தது ஒரு கிழமைக்கு 2 அல்லது 3 தரம் கடற்கரைக்கு செல்ல வேண்டும். கடற்கரைக்கு சென்று அந்த கடற்கரை காற்றை தங்களுக்குள் உள்ளெடுத்துக் கொள்வதன் மூலம் அயோடின் குறைபாட்டை குறைக்கலாம். மற்றபடி ஓட்டோ இம்யூனிட்டி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய உடம்பிலே உருவாகின்ற எதிரணுக்களால் தைராய்டு கலங்கள் உடைக்கப்படுவதை, அதையும் தடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. ஆகவே அயோடின் ஒன்றால் மட்டும்தான் அதை குறைக்கலாம். அடுத்த இன்னொன்று இருக்கிறது சில மருந்துகள், அதாவது மருத்துவ ரீதியாக பாவிக்கப்படுகின்ற சில மருந்துகள். அதில் முக்கியமானது வலிக்கு எதிராக பாவிக்கப்படுகின்ற மருந்துகள், அதாவது ஆன்டி எபிலெப்டிக் மெடிக்கேஷன். அடுத்தது மனநோய்களுக்கு எதிராக பாவிக்கப்படுகின்ற மருந்துகள், அதாவது ஆன்டி சைக்கோட்டிக் மெடிக்கேஷன் என்று சொல்வார்கள். ஒரு சில ஆன்டிபயோட்டிக், இவைகள் அயோடின் மெட்டபாலிசத்துக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யக்கூடியது. அப்படியான மருந்துகளை தொடர்ந்து பாவிப்பவர்களுக்கு அயோடின் அளவு குறைந்து அவர்களுக்கு ஹைப்போ தைராய்டிசம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட மருந்துகள் பாவிப்பவர்கள் அவர்களுடைய டாக்டர்களுடைய அனுமதியுடன் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்துக்கு 1 முறை அவர்களுடைய தைராக்சின் லெவலை பார்த்து கொள்வது நல்லது.
சரி, மிக்க நன்றி டாக்டர். இந்த ஹைப்போ தைராய்டிசம் குறித்து அறிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் ஹைப்பு, அதாவது கூடிய அளவில் சுரப்பது பற்றி நாங்கள் பார்க்கலாம். மிக்க நன்றி.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.